இந்த இரண்டாவது நூற்பாவிலே முதல் நூற்பாவினுடைய தொடர்ச்சியாக இந்த முதல் நூற்பாவை கேட்ட மாணவருக்கு ஒரு ஐயம் உண்டாகிறது. இறைவன் உயிர்களுக்காகத்தானே இந்த உலகத்தை படைக்கின்றார், படைத்துக் கொடுக்கிறார். அப்படியானால் உயிர்களுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம்? உயிர்களுக்காக இறைவன் படைக்கிறான் என்றால் உயிர்களுக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு, அதை சொல்லுங்கள் என்று கேட்கிறார் மாணவர். அதற்கு மெய்கண்டார் இந்த இரண்டாம் நூற்பாவிலே விடை கூறுகிறார். இறைவனுக்கும் உயிர்களாகிய நமக்கும் என்ன உறவு, என்ன உறவு இருக்கிறது? அந்த உறவை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் உலகத்துக்கே வந்திருக்கிறோம். தெரிந்து கொள்ளாமலே இத்தனை காலம் கழித்து விட்டோம். இறைவனுக்கு நமக்கும் உள்ள உறவு, அந்த உறவை உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள். உணர்ந்து விட்டால் அதுதான் ஞானம், அதற்கு மேல என்ன? இறைவன் நம்மோடு இருந்தும் நாம் அவனுடைய இருப்பையே தெரியாமல் இருக்கிறோமே, பிறகு எங்க உறவை தெரிந்து கொள்ள? இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்பதையே நாம் தெரியாமல் இருக்கிறோமே. அந்த உறவுக்குத்தான் என்ன பெயர்? இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பிரிக்க முடியாத உறவு, பிரிக்க முடியாத உறவு, விட்டு நீங்காத தொடர்பு, அன்றும் இன்றும் என்றும் உள்ள தொடர்பு, அந்த தொடர்புக்குத்தான் என்ன பெயர்? அத்வைத தொடர்பு. இது வடமொழி சொல் அத்வைதம். இது உபநிடதங்களிலே வருகிறது. இந்த தொடர் உபநிடதங்களிலே வருகிறது அத்வைதம். இதை இங்கே சிவஞான போதத்தில அத்துவிதம் என்று தமிழ் முறையிலே சொல்லுகிறார். தான் இரண்டும் ஒன்றுதான், அத்துவிதம். தமிழ் ஒலிக்கு ஏற்ப அப்படி மாற்றி சொல்லுகிறார்கள் அத்துவிதம். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு தொடர். இங்கே தொடங்கி பன்னிரண்டாம் நூற்பா வரை இது வருகிறது, இந்த அத்வைதம். இந்த அத்வைதம் என்ற தொடர் உபநிடதத்திலே வருகிறதே என்று சொன்னேன். எனவே அந்த உபநிடதங்களுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் சங்கரர், ராமானுஜர், மத்துவர் போன்ற பேரறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தொடருக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற விளக்கம் வேறு, மெய்கண்டார் கொடுக்கிற விளக்கம் வேறு, நாம் கொடுக்கிற விளக்கம் வேறு. அந்த தொடரிலே ரெண்டு சொற்கள் இருக்கின்றன. அத்வைதம் என்ற தொடரிலே துவைதம், அத்வைதம். அது எப்படி சேரும் என்றால், இந்த நாவை பிரித்தால் இதுல நா என்பது கெட்டு விடுகிறது. நகரம் கெட்டு ஆத்வைதம் அத்வைதம் என்று ஆகிறது. முதல் வகுப்புல ஒன்னு ஒரு வார்த்தை சொன்னேனே, அனாதின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, நினைவிருக்கா? அது எப்படி சேருகிறது? மாறிமணி சொன்னேன், முன்பின்னாக மாறி, முன்பின்னாக மாறி அனாதி என்று ஆகிறது. அதாவது இந்த நகரத்துக்கு முன்னால, நகரத்துக்கு முன்னால உயிரெழுத்து வந்தால், நகரத்திற்கு முன்னால் உயிரெழுத்து வந்தால், ஆங்கிறது உயிரெழுத்து. அப்படி உயிரெழுத்து வந்தால் அந்த இன் ஆ என்பது முன்பின்னாக மாறும். அந்த நகரத்துக்கு முன்னால மெய்யெழுத்து வந்தால் து என்பது மெய்யெழுத்து. அப்படி மெய்யெழுத்து வந்தால் அந்த இன் மட்டும் கெட்டு ஆ துவைதம் அத்வைதம் என்று ஆகும். அப்படி இப்படி பல சொற்கள். எனவே அந்த இது புணர்ச்சி விதி. எனவே நமக்கு வேண்டியது நா துவைதம் அத்வைதம் என்று ஆகிறது. அந்த நாய் என்பதற்கு என்ன பொருள்? அதிலேதான் சிக்கல். நாய் என்பதற்கு மூன்று பொருள்கள் இருக்கின்றன, மூன்று பொருள்கள் இருக்கின்றன அந்த நகரத்துக்கு. அந்த நாய் என்பது எது? ஒன்று, இன்மை என்ற பொருளை தரும் நகரம். இன்மை, இன்மை என்றால் இல்லை என்று மறுப்பது, இல்லை இன்மை. இன்னொரு பொருள் மறுதலை. மறுதலைனா, மறுதலைனா எதிர்மறை, மறுதலை. இன்னும் மூன்றாவது பொருள் அண்மை பொருள், அண்மை. அண்மை என்றால் என்ன? அண்மை. கழுதையை பார்த்து இது குதிரை இல்லைன்னு சொல்லல, இது குதிரை அல்ல என்று அண்மை பொருளிலே பயன்படுத்துகிறோம். இது குதிரை அல்ல, என்னிடம் பணம் இல்லை என்கிறோம். பணம் அல்லன்னு சொல்லுவதில்லை, என்னிடம் பணம் இல்லை என்கிறோம். இந்த இல்லை என்பதற்கும் அல்ல என்பதற்கும் ரெண்டும் மறுக்கிற சொற்கள் தான், ரெண்டும் மறுக்கின்றன. இது குதிரை அல்ல, அங்கேயும் மறுக்கிறோம். பணம் இல்லை என்றும் மறுக்கிறோம். இந்த ரெண்டு மறுப்புக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? இன்மை என்பது பொருள் இருப்பதையே மறுப்பது, பணம் இல்லை. பொருள் இருப்பதை மறுப்பது இன்மை, அது விளங்குகிறது. அண்மை என்றால் பொருளினுடைய தன்மையை மறுப்பது. அதாவது குதிரை அல்ல என்று சொல்லுகிற போது பொருள் இருப்பதை மறுக்கவில்லை. அந்த கழுதையை பார்த்து இது குதிரை அல்ல என்று சொல்லுகிற போது பொருள் இருக்கிறது, ஆனால் பொருளினுடைய தன்மை என்ன தன்மை அங்கே இல்ல, அதனிடத்தில் குதிரையினுடைய தன்மை இல்லை. எனவே இது குதிரை அல்ல, குதிரை அன்று என்று அண்மை சொல்லை பயன்படுத்துகிறோம். பொருளையே மறுக்கிற போது இன்மையை பயன்படுத்த வேண்டும், பொருளினுடைய தன்மையை மறுக்கிற போது அண்மை சொல்லை பயன்படுத்த வேண்டும். இப்ப கடையில் போய் சரக்கு வாங்குகிற போது அரிசியில் எத்தனை வகை இருக்குல்ல, பொன்னி அரிசியை பார்த்து இது பாசுமதி அல்ல. இது பாசுமதியான ஒருவன் தெரியாம கேட்கறான், கடைக்காரன் என்ன சொல்றான், இது பாசுமதி அல்ல, இது பாசுமதி அல்ல, இது பொன்னி அரிசி என்று பொருளினுடைய தன்மையை மறுக்கிற போது அண்மையை பயன்படுத்த வேண்டும். இப்படி எத்தனையோ உதாரணங்கள். உங்க பேர் என்ன? உங்களை பார்த்து வேறொரு பேரை சொல்லி அவரான்னு நீங்க கேட்டா, நான் அவர் அல்ல. இப்ப கமலான்னு வச்சுங்க, நீங்க கமலாவான்னு கேட்டா நான் கமலா அல்ல, நான் புஷ்பான்னு சொல்றீங்க. அப்படி மறுக்கிற பொருளினுடைய தன்மையை மறுக்கிற போது அல்ல என்று சொல்லணும். இதுதான் இலக்கண முறை. அந்த முறையிலே இப்ப அத்வைதம் என்ற பொருளுக்கு நான் விளக்கம் பார்க்கிற போது இந்த மூன்று பொருள்கள் என்னன்னு சொன்னேன். நான் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்கள்? இன்மை, மறுதலை, அண்மை. இதுல சங்கரர் இன்மை பொருளை சொல்லு வைத்துக் கொள்ளுகிறார். இன்மை பொருளை கொள்ளுகிறவர் சங்கரர். அப்படி கொண்டால ரெண்டை சேர்த்தால் என்ன பொருள் கிடைக்கும்? இரண்டு. துவைதம்னா இரண்டு, துவைதம்னா இரண்டு. நான் துவைதம் என்றால் இரண்டு இல்ல, இன்மை இல்ல சொன்ன. சங்கரருடைய கொள்கைப்படி இரண்டு இல்லை, இரண்டு இல்லை. அப்படி நான் அர்த்தம் இரண்டு இல்லைனா ஒன்று, இரண்டு இல்லை என்றால் ஒன்று. இது சங்கரருடைய கொள்கை, அதை குறித்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் நாம் சொல்வதல்ல, சங்கரருடைய கருத்துப்படி இரண்டு இல்லை. அதாவது உள்பொருள்கள் இரண்டு இல்லை, இருப்பது ஒரே பொருள். அது என்ன பொருள்? பிரம்மம் என்ற பொருள். பிரம்மத்தை தவிர இரண்டாவது பொருள் இல்லை, அதான் அவருடைய முடிவு. பிரம்மத்தை தவிர இரண்டாவது பொருள் என்று ஒன்று இல்லை, இரண்டு இல்லை, ஒரே பொருள் என்று அந்த ஒரு பொருள் கொள்கையை விளக்குவதற்காக இந்த தொடரை சங்கரர் எடுத்துக் கொள்ளுகிறார். அத்வைதம் என்றால் ஒன்று, ஒரே பொருள்தான் உள்ளது என்று சங்கரர் தன்னுடைய கொள்கைக்கு ஆதரவாக இந்த தொடரை காட்டுகிறார். அவருக்கு அடுத்து வந்தவர் ராமானுஜர். அவர் சங்கரருடைய கொள்கையை மறுக்கிறார். அதாவது எந்த கொள்கை? ஒரு பொருள்தான் உள்ளது என்ற கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ராமானுஜர். வைணவத்தில் எத்தனை பொருள் நான் சொன்னேன்? சைவத்தை போலவே வைணவத்திலேயும் மூன்று பொருள்கள். எனவே அவர் ஒரு பொருள்தான் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மூன்று பொருள்கள் உள்ளன. அவரும் இந்த அத்வைதம் என்ற தொடருக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் அல்லவா? அவர் என்ன சொல்லுகிறார்? அவரும் இந்த நகரத்துக்கு இன்மை பொருள் தான் அவரும் கொள்ளுகிறார். ராமானுஜரும் சங்கரரைப் போலவே அந்த நகரத்திற்கு இன்மை என்ற பொருளைத்தான் சொல்லுகிறார். அப்படியானால் என்ன பொருள் சேர்த்தால்? இரண்டு இல்லை. அவருக்கும் அதே பொருள் தான் வரும், ராமானுஜருக்கும் அதே பொருள் தான் வருகிறது, இரண்டு இல்லை. ஆனால் அதற்கு வேற விளக்கம் தருகிறார் ராமானுஜர். சொல்லுகிற விளக்கம், இரண்டு இல்லை என்றால் ஏன் உபநிடதங்கள் இரண்டு இல்லை என்று கூறுகின்றன என்றால், பரம்பொருள் இரண்டு இல்லை. பரம்பொருள் இரண்டு இல்லை, அதாவது பரம்பொருள் ஒன்றே. பரம்பொருள் ஒன்றே என்பதை விளக்குவதுதான் இந்த தொடர் என்பது ராமானுஜருடைய வாதம். அது சங்கரருடைய கருத்துக்கும் ராமானுஜருடைய கருத்துக்கும் வேறுபாட்டை கவனியுங்கள். சங்கரருடைய கருத்துப்படி பொருள் ஒன்றே, பொருள் ஒன்றே என்பது. ராமானுஜர் கருத்துப்படி பரம்பொருள் ஒன்றே. அதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு. பொருள் ஒன்றே என்பது சங்கரர் கருத்து. அப்படி சொல்லக்கூடாது, பரம்பொருள் ஒன்றே. அந்த பரம்பொருளுக்கு கீழே உயிர்கள் உண்டு, உலகம் உண்டு என்று முப்பொருளை சொல்லுகிறார் ராமானுஜர். அவருக்கு பின்னாலே வந்தார் மத்துவர். அவரும் யாரு? அவரும் வைணவர்தான். மத்துவரும் வைணவர்தான். அவரும் மூன்று பொருளை கொள்ளுகிறார். வைணவத்தில் மூன்று பொருள் தான். அவர் இந்த தொடருக்கு விளக்கம் சொல்லுகிற போது அந்த நா என்பதற்கு அவர் மறுதலை பொருள் கொள்ளுகிறார். மறுதலை பொருள்னா இருளுக்கு மறுதலை ஒளி, அதுதான் மறுதலை. இருளுக்கு மறுதலை ஒளி. எனவே அப்படி பொருள் கொண்டால் இரண்டு, துவைதம் என்றால் இரண்டு. இரண்டும் தம்முள் மாறுபட்டவை, எதிர்மறையானவை. எந்த இரண்டு? கடவுளும் உயிர்களும் முற்றிலும் வேறுபட்டவை, இருளும் ஒளியும் போல. கடவுள் ஒளி என்றால் உயிர்கள் இருள் போல, இறைவனிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவை என்று மறுதலை பொருள் சொன்னார். இவர்களுக்கெல்லாம் பின்னாலே வந்தவர்தான் மெய்கண்டார். மெய்கண்டார் தான் கடைசியிலே வருகிறார். அவர் மெய்கண்டார் அவர் புதிய விளக்கத்தை தருகிறார். இவர்கள் சொன்ன பொருளையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் வேறுபட்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இரண்டு, இவர்தான் எந்த பொருளை கொள்ளுகிறார்? நகரத்துக்கு அண்மை பொருள், அண்மை பொருளை கொள்ளுகிறார். அண்மை பொருள் கொண்டால் துவைதம் இரண்டு, இரண்டு அல்ல, இரண்டு அல்ல என்ற பொருள் கிடைக்கிறது. தண்ணீரிலே உப்பை போட்டால் அந்த உப்பானது தண்ணீரிலே கரைந்து விடுகிறது. இப்போ எத்தனை பொருள்கள் இருக்கின்றன? ஒன்றா இரண்டா? எப்படி சொல்ல வேண்டிய, இரண்டு அல்ல, இரண்டு இருக்கின்றன, இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, ஆனால் இரண்டு அல்ல. இரண்டு பொருள்கள் இருக்கின்றன ஆனால் இரண்டு அல்ல. ஆக அண்மை பொருளுக்கு என்ன விளக்கம் பார்த்தோம்? பொருளை மறுக்கவில்லை, பொருளினுடைய தன்மையை மறுப்பது. எனவே இங்கே இரண்டு அல்ல என்றால் இரண்டு பொருள்கள் இருக்கின்றன என்பதை மறுக்கவில்லை, ஆனால் இரண்டு என்ற தன்மை இங்கே காணப்படவில்லை. இரண்டு என்ற தன்மை காணப்படவில்லை, இரண்டு இருக்கின்றன ஆனால் இரண்டு என்ற தன்மை காணப்படாமல் அப்படி கலந்திருக்கின்றன. அதுதான் அண்மை பொருள். இரண்டு இருந்தாலும் இரண்டு என்ற தன்மை புலப்படாது இருக்கின்றது. அதுபோலத்தான் இங்கே இறைவன் உயிர்களிலே கலந்திருக்கிறான், ஒன்றாக கலந்திருக்கிறான். அப்படி கலந்திருந்தாலும் இரண்டு பொருள்கள் என்று சொல்ல முடியாமல், இரண்டு என்ற தன்மை காணப்படாமல் உயிரிலே கலந்து உயிராகவே இருக்கிறான். இரண்டு என்ற தன்மை இப்பொழுது காணப்படவில்லை. எப்படி உப்பும் நீரும் கலந்து இரண்டு என்று சொல்ல முடியாமல் இயைந்திருக்கிறதோ, அதேபோல உயிர்களிலே இறைவன் கலந்து இரண்டு பொருள்கள் இருக்கின்றன என்று சொல்ல முடியாதபடி ஒற்றுமைப்பட்டு இருக்கிறான். எனவே அத்வைதம் என்பது மெய்கண்டார் கருத்துப்படி இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள அந்த ஒற்றுமையை, அந்த ஒற்றுமை சம்பந்தத்தை, ஒற்றுமை தொடர்பை உணர்த்துவது அத்வைதம் என்று மெய்கண்டார் சொல்லுகிறார். இறைவனும் உயிர்களும் இரண்டு என்று சொல்ல முடியாதபடி ஒற்றுமைப்பட்டு இருக்கிற உறவு நிலைதான் அத்வைதம். இதை பற்றி நாம் என்ன விளக்கமாக இந்த இரண்டாம் நூற்பாவிலே பார்க்கலாம். எப்படி தொடங்குகிறார் நூற்பாவை? அவையே தானேயாய், அதுவரைதான் கமா போட்டுக் கொள்ளுங்கள். அவையே தானேயாய், இறைவன் உயிர்களிடத்திலே கலந்திருக்கிற அந்த பிரிக்க முடியாத தொடர்பை மூன்று விதமாக உணர்த்துவார்கள். மூன்று வகையாக அவன் கலந்திருக்கிறான். முதலாவது ஒன்றாதல், அதாவது இறைவன் கலப்பினால் உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறான். எதுபோல என்றால், ஒரு ஓமை சொன்னால், எப்படி நம்முடைய உயிர் உடம்பிலே கலந்து உடம்போடு ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல இந்த உடம்பிலே உயிர் கலந்திருந்தாலும் அந்த கலப்பு தெரிகிறதா? உடம்பிலே உயிர் கலந்திருக்கிறது என்பது தெரிகிறதா? உயிர் வேறு, உடம்பு வேறு, இரண்டு பொருள்கள் இங்கே இருக்கின்றன. ஆனால் பார்ப்பதற்கு உடம்பு மட்டும்தான் இருப்பதாக தெரிகிறது. இப்ப கண்ணப்பருக்கு என்ன பேர் வைத்தார்கள்? குழந்தை திண்ணன்று இருந்தது, உடம்பு நல்ல திண்ணன், வலிமையாக இருந்த உடனே திண்ணன் பேர் வைத்து விட்டார். கருப்பாக இருந்தால் கருப்பன் பேர் வைக்கிறாங்க. ஆக உடம்பை வைத்துதான் பெயர். ஆனால் புஷ்பா என்று கேட்டால் யார் பதில் சொல்றது? நான் உயிரை அழைத்தேன், உடம்பைத்தானே பேர் சொல்லி அழைக்கிறேன். ஆனால் உயிர் என்ன என்று கேட்கிறது. உடம்புக்கு வைத்த பெயரால் அழைக்கிற போது உயிர் சும்மா இருக்காமல் என்ன என்று கேட்கிறது. இது எதை காட்டுகிறது? உடம்பு வேறு, நான் வேறு என்று இல்லாமல் உயிரானது உடம்பாகவே இருக்கிறது. அதுதான் ஒன்றாதல். அதுதான் ஒன்றாதல். அதுபோலத்தான் இறைவன் உயிர்களிலே கலந்து அவ்வளவு தூரம் ஒற்றுமைப்பட்டு இருக்கிறான், அதுதான் ஒன்றாது. உடலும் உயிரும் போல என்பது உதாரணம். அப்படி இறைவன் ஒன்றாக இருப்பதனாலே உயிருக்கு என்ன பயன்? ஏன் அப்படி ஒன்றாக இருக்கிறான், அதனாலே உயிருக்கு என்ன லாபம் என்றால், இந்த உயிர் கலந்திருப்பதனாலே உடம்புக்கு என்ன லாபம், என்ன பயன்? உடம்பு இருக்க வேண்டுமானாலே, உடம்பு இருப்பதற்கே உயிர் கலந்திருக்க வேண்டுமே. உயிர் இல்லை என்றால் உடம்புக்கு நிலை ஏது? பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரிடை மூழ்கி நினைப்பு ஒளிந்து விடுவார்கள். எனவே உயிர் இருக்கிற வரைதான் உடம்பு உடம்பா இருக்கும், இல்லாட்டாலும் பிணம் என்ற பெயர் தான், உயிர் இல்லை என்றார். எனவே உடம்பு நிலைப்பதற்கு உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுபோல உயிர்கள் உயிர்களாக நிலைத்திருப்பதற்கு இறைவன் கலந்திருக்க வேண்டும். இறைவனுடைய கலப்பினால் தான் உயிர் உயிராக இருக்கிறது. இது இறைவன் செய்கிற நமக்கு செய்கிற ஒரு பேருதவி. இது உடலும் உயிரும் போல. இரண்டாவது வேறாதல். அப்படி இறைவன் உயிரோடு கலந்து உயிராகவே இருந்தாலும் அதே நேரத்திலே அவன் வேறானவன் தான், அப்பொழுதும் அவன் வேறான். உயிர் உயிர்தான், இறைவன் இறைவன் தான். அப்படி ஒன்றாக கலந்திருந்தாலும் அந்த நிலையிலும் இறைவன் வேறாகத்தான் இருக்கிறான். இரண்டும் வேறாகத்தான் இருக்கின்றன. ஒன்றாக இருக்கிற நேரத்திலேயே வேறாகவும் இருக்கின்றன. எனவே கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், பொருள் தன்மையினால் வேறாக இருக்கிறான். பொருள் தன்மையினால் அவன் வேறாக இருக்கிறான். இதனாலே இப்படி வேறாக இருப்பதனாலே உயிருக்கு பயன் உண்டா என்றால் உண்டு. அது என்ன பயன்? ஆக இங்கே இறைவன் வேறாக இருந்து உயிர்களுக்கு அறிவிக்கிறான், வேறாக இருந்து அறிவிக்கின்றான், உணர்த்துகிறான். எனவே அறிவிக்கின்றவன் வேறாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையா? இப்ப நான் பாடம் நடத்துகிற நான் உங்களோட வந்து உட்கார்ந்து விட்டால், ஒன்றாக உட்கார்ந்து விட்டால் யார் நடத்துவது? நான் வேறாக இருந்தால் தானே அறிவிக்க முடியும். எனவே அறிவிப்பவனும் அறிகின்றவனும் வேறாகத்தான் இருக்க வேண்டும். எனவே இறைவன் வேறாக இருந்து உயிர்களுக்கு ஒவ்வொரு நொடியிலேயும் உணர்த்தி கொண்டு இருக்கிறான். எனவே தானே அறிய முடியாத உயிர்களுக்கு இறைவன் உடன வேறாக இருந்து அறிவிக்கின்றான். எனவே அப்படி இறைவன் அறிவிக்கவில்லை என்றால் உயிர்களுக்கு அறிவு விளங்காது, அறிவு விளக்கம் ஏற்படாது. இது இறைவன் செய்கின்ற இரண்டாவது உதவி. அறிவை கொடுக்கின்றான், வேறாக இருந்து அறிவை கொடுக்கின்றான். ஒன்றாக இருந்து எதை கொடுக்கிறான்? நிலை பேறு, உயிர்களுக்கு நிலை பேறு தருகிறான். வேறாக இருந்து அறிவு விளக்கத்தை தருகிறான். அதற்கு என்ன ஓமை சொல்லுவார்கள்? உதாரணம், நம்முடைய உயிருக்கு கண்ணை ஓமை சொல்லுவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். கண்ணை ஊமை சொல்லுவார்கள். இந்த கண் தானாக காணாது, தானாக காணாது. சூரிய ஒளி அல்லது விளக்கு ஒளி இந்த கண்ணொளியோடு சேர்ந்து காட்ட வேண்டும். சூரிய ஒளி கண்ணொளியோடு சேர்ந்து பொருளை காட்டினால்தான் கண் காணும், தானாக காணாது. எனவே பொருளை காண்பது கண்ணொளி மட்டுமல்ல, கண்ணொளியோடு சூரிய ஒளியும் கலந்துதான் பொருளை காணுகிறது. அந்த இரண்டு ஒளிகள், கண்ணொளி சூரிய ஒளி, ஒன்று காட்டுகிற ஒளி. சூரிய ஒளி காட்டுகிற ஒளி, கண்ணொளி காணுகிற ஒளி. சூரிய ஒளி கண்ணொளியோடு கலந்தாலும் அது வேறாக இருந்து காட்டுகிறது. சூரிய ஒளி வேறாக இருந்து காட்டுகிறது, கண்ணொளி காணுகிறது. இது எனவே இரண்டாவது உதாரணம், கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. முதலாவது உடலும் உயிரும் போல, இங்கு இரண்டாவது உவமை கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. ஒன்றாதல் வேறாதல். மூன்றாவது உடனாதல். உடனாதல் என்றால் கூடவே கூடவே செல்லுதல். இறைவன் எப்போதும் உயிர்களோடு உடனாகவே இருக்கிறான். இதற்கு என்ன உவமை காட்டுவார்கள்? அதே கண்ணுதான், கண். இங்கேயும் உதாரணம் கண், கண். இப்போ தெருவிலே நடந்து செல்லுகிற போது இங்கேதான் யாரையும் நடக்கவே காணும். எல்லாம் ஒரே காரமயமாகத்தான் இருக்கிறதே தவிர நடப்பாரே காணும். நாங்க தேடி பார்த்து, எனவே அந்த ஓமம், அந்த ஓமை தான் வேற என்ன ஓமை சொல்ல வேண்டியது. நடக்கிற போது எதிரே நமக்கு தெரிந்தவர், ஒரு தெரிந்த நண்பர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நாம் வேற நினைவில செல்லுகிற போது எதிரே அவர் வந்தாலும் நாம் அவரை பாராமலே, கண் பார்க்கின்றன, கண் திறந்தபடிதான் இருக்கிறது, அவரை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த காட்சி பதியவில்லை, நாம் அவரை பாராமலே கடந்து போகிறோம். இதற்கு என்ன காரணம்? அந்த நேரத்தில் கண்ணோடு எது கூட இல்லை? உயிர். உயிர் அந்த நேரத்தில் கண்ணோடு உடனாக இல்லை. எனவே கண்ணானது காட்சி எய்துவதற்கு, பொருளை காண்பதற்கு உயிரும் உடனாக இருக்க வேண்டி இருக்கிறது. எனவே என்ன உதாரணம்? கண்ணும் அல்லது கண்ணொளியும், கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல, ஆன்ம அறிவும் போல.